கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 பண்பலை விவசாய சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே. நண்பர்களே, உங்களுக்கு தெரியும், நம்ம இலக்கியம் தொடர்பான நிகழ்ச்சிகள் நிறைய வழங்கிட்டு வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நம்ம கோவை மாவட்டத்துக்கே உரித்தான ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேக்குறீங்களா? சமீபத்துல கோவை மாவட்டத்துல உள்ள கோணியம்மன் கோவில் இருக்குது பாத்தீங்களா. கோவை ஞாபகத்துக்கு வந்த உடனே நமக்கு மருதமலை முருகன் கோவிலும் கோணியம்மன் கோயிலும் தான் சட்டுன ஞாபகத்துக்கு வரும். கோணியம்மன் மீது 10 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க நாவலாசிரியர், பேராசிரியர், கவிஞர் முனைவர் சூரியகாந்தன் அவர்கள். சரி, அவங்க இப்ப நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட இதை பத்தி கேட்கலாம். பாடல்கள் உருவான வரலாறு அதை கேக்கிறதுக்கு முன்னால கோவை மாவட்டத்துக்கு இந்த பேர் எப்படி வந்தது அப்படின்ட்டு கவிஞர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம். உங்களுடைய விவசாய சமுதாய வானொலி நிலையத்தில் அமர்ந்து இந்த பாடல்கள் உருவான விதத்தை பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தில் கொங்கு மண்டலத்தின் இதயமாக திகழக்கூடியது கோவை. இந்த கொங்கு மண்டலத்தின் எல்லைகளாக பழைய சங்கப்பாடல் ஒன்றில் வைகாவூர் தெற்கு என்றும், இப்போதைய பழனிதான் தெற்கு எல்லையாக, கிழக்கு குளித்தலை குறிப்பிடப்படுகிறது. திருச்சி போகிற பாதையில் இருக்கக்கூடிய குளித்தலை, வடக்கு தலைமலை, அந்த தலைமலை தான் தாளவாடி, மேற்கு வெள்ளி குன்று என்று சொல்லப்படுகிறது தான் வெள்ளிங்கிரி மலை. இந்த எல்லைகள் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் 4-5 மாவட்டங்களாக ஆகிவிட்டன. இந்த கொங்கு மண்டலத்திற்கு என்று தனி சிறப்புகள் பல உண்டு. இந்த கொங்கு என்கின்ற இந்த சொல்லே தேன் போல் இனிமையானது, வளமை நிறைந்தது, இங்கு வருபவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையை தரக்கூடியது என்று ஒரு சிறப்பான பெயர் உண்டு. அந்த வகையில் இந்த பேரூர் பெரிய ஊராக இருந்தபோது கொங்கு நாட்டிற்கு தலைநகராக சில காலங்கள் இருந்திருக்கிறது. அப்புறம் விஜயமங்கலம் அப்படி இருந்திருக்குது, சத்தியமங்கலம் அப்படி இருந்திருக்குது. அந்த வகையில் பேரூர் வந்து பெரிய ஊராக இருந்தபோது கோவன் புத்தூர் என்கின்ற இந்த இடம் மிக குறுகிய இடமாக கோவையினுடைய ஒரு தெற்கு பகுதியாக இருந்திருக்கிறது. இந்த இடத்தில் மேற்கே தொடர்ச்சி மலையிலிருந்து வந்த இருளர் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவன் இங்கே வருகிற பொழுது தான் அங்கே குலதெய்வமாக வணங்கி கொண்டிருந்த இந்த அம்மனையும் கொண்டு வந்து இங்க தன்னுடைய இஷ்ட தெய்வமாக இதை வணங்கி கொண்டிருந்திருக்கிறான். அந்த கோவன் புத்தூர் தான் பின்னாளில் மருவி கோயம்புத்தூர் ஆயிற்று. இன்றைக்கு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று வழங்குகின்றோம். அப்படி உருவான விதமாக சொல்லுவார்கள். 1799 மூன்றாம் மைசூர் போரில் ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் திப்பு சுல்தான் வீழ்த்தப்பட்ட பிறகு கோவையில் இருந்த மண்கோட்டை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது என்று 1800 லண்டனில் இருந்து வந்த டாக்டர் ஜான் புக்கானன் தன்னுடைய டைரி குறிப்பில் எழுதியிருக்கிறான். அந்த கோட்டை இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதில் தப்பித்தது கோவையின் வடபக்கத்தில் இருந்த கோனியம்மன் கோயில் என்று ஒரு வரி எழுதுவான். அந்த கோட்டை இருந்த இடம்தான் இன்றைக்கு கோட்டை மேடு என்று வழங்கப்படுகிறது. அப்ப இருந்தே இந்த அம்மன் வழிபாட்டுக்குரியவியாக இருந்திருக்கிறாள் கோனியம்மன் என்கின்ற பெயரில். நகரத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய கோயில்கள் எந்த அளவிற்கு பிரபலமாயிருக்கிறதோ அதுபோல கோவை நகரத்திற்குள் இருக்கக்கூடிய பெருவாரியான எல்லா தரப்பு மக்களாலும் ரொம்ப நேசித்து வணங்கப்படக்கூடிய ஒரு இறைவியாக, கோவையினுடைய காவல் தெய்வமாகவே இந்த இறைவி வணங்கப்பட்டு வருகிறாள் என்பது கேள்விப்பட்ட ஒன்று, நான் அறிந்த ஒன்று.
அதாவது நிறைய அந்த மாதிரி தெய்வங்களை பத்தி பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க நம்ம வந்து கேட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வந்து கோணியம்மன் மீது பாடல் எழுதணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எப்படி உருவானது? அது வந்து இன்றைக்கு நேற்றை உருவான விதையா இது இருந்திருக்காது, காலம் காலமாக உங்களுக்குள்ள அந்த விதை இருந்திருக்கும், அது ஆலமரமாகி விருட்சமாகி சொல்லுங்க. இதோட விளையீட்டு விழா இந்த பாடல்கள், ஒரு 10 பாடல்கள், அம்மா கோணியம்மா அப்படிங்கிற பேர்ல நீங்க கவிஞர் சூரியகாந்தன் அவர்கள், இசை கண்மணி ராஜா, சரிகம நிறுவனத்தோட நீங்க வந்து இதை வெளியிட்டு இருக்கிறீங்க. 10 பாடல்கள் உருவான விதம் சொல்லுங்க சார்.
அடிப்படையிலேயே என்னுடைய மனம் கவிதையின்பால் மிகுந்த ஈடுபாடு கொண்டது. என்னை இன்றைக்கு சிறந்த சிறுகதை ஆசிரியன், பரவலாக அறியப்பட்ட நாவல் ஆசிரியர், பேராசிரியர் என்றெல்லாம் நீங்கள் அழைக்கின்றீர்கள். அடிப்படையில் நான் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கோவை அரசு கலைக்கல்லூரியில் பயில துவங்கிய போதிருந்து என்னுடைய மனம் கவிதை மனமாக இருந்தது. நான் தினந்தோறும் என்னுடைய சொந்த ஊராகிய கோவையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ராமசெட்டிப்பாளையத்திலிருந்து தினந்தோறும் சைக்கிளில் கோவை அரசு கலைக்கல்லூரிக்கு வந்து படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதிருந்து இந்த அம்மன் மீது எனக்கு ஒரு பற்றுண்டு. போகும்போதும் வரும்போதும் இந்த கோயில் வழியாகவே போவேன். கோயிலுக்குள் போனது மிக சில தடவைகள் மட்டுமே. இந்த அம்மன் வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு தோற்றம் பார்க்கும் போதே மனதுக்குள் எனக்கு ஒரு வகையான கனிவையும் நம்மீது ஒரு பரிவையும் காட்டக்கூடிய ஒரு அம்மனாக அமைந்தாள். இந்த அம்மனுக்கு நாம் ஏதேனும் ஒரு கொடுப்பினையை கொடுக்க வேண்டும் என்று என்னுடைய மனம் கருதி கொண்டே இருந்தது.
தாய் தான் வந்து பிள்ளைக்கு கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஆனா இங்க வந்து பிள்ளை வந்து தாய்க்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்திருக்குது. அதுவும் அந்த தாய் கொடுத்த எண்ணமா தான் இருக்கணும் இல்லீங்களா?
அந்த வகையில் 1973 நான் கவிதைகளை எழுதி அது இலக்கியதழ்களில் அறிமுகமாகி தமிழகத்தின் பிரபலமான கவிஞர்களால் எல்லாம் பாராட்டப்பெற்று எல்லா இலக்கியதழ்களிலுமே நான் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். அவைகள் கவிதைகளாக அமைந்தன. அப்புறம் சிறுகதைகள் எழுத ஆரம்பித்து தொடர்ந்து சிறுகதைகளும் எழுதினேன். அப்புறம் நாவல் துறைக்கு வந்து நிறைய நாவல்களையும் எழுதி முடித்திருக்கிறேன். ஆனால் இந்த கவிதையில் நான் சமூகத்தின் எரிகிற பிரச்சனைகளை, குறிப்பாக முற்போக்கு சிந்தனைகளை, மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் படுகிற கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் என்னுடைய கவிதையில் மக்களின் குரலாக இருந்து எதிரொலித்து கொண்டிருந்தேன். இந்த இறை சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள் எனக்கு எப்பொழுது தோன்றியது என்று கேட்டால், நான் பத்திரிகையாளனாகவும் சில காலம் பணிபுரிந்தேன். பிஏ படிப்பை முடித்த நிலையில் எம்ஏவுக்கு செல்லக்கூடிய அந்த தருணத்தில் நான் ஒரு பகுதி நேர பணியாக பத்திரிகை துறையிலும் ஈடுபட்ட போது, ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய கோயில்களை அந்தந்த கோயில்களுக்கே சென்று அதனுடைய வரலாற்று ரீதியான அனைத்து அம்சங்களையும் திரட்டிக்கொண்டு வாரம் ஒரு கட்டுரையாக தொடர்ந்து ஒரு 4-5 மாவட்டங்களை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அமைந்தது. அந்த வகையில் இந்த கோணியம்மனை குறித்தும் நான் கட்டுரையாக எழுதியிருக்கிறேன். இந்த அம்மனுக்கு நாம் ஒரு நிலையான கொடுப்பினையை கொடுக்க வேண்டும் என்றுடைய மனம் உள்ளுக்குள் ஒரு தாகத்தை கொண்டிருந்தல்லவா, அதற்கான வாய்ப்பு எனக்கு எப்படி வந்தது என்று கேட்டால், கோவை வானொலியில் நான் மெல்லிசை பாடல்களை எழுதக்கூடிய எனக்கு வாய்ப்பு வந்தபோது, இயற்கை குறிச்சும் நம்பிக்கை குறிச்சும் தேசிய ஒற்றுமை குறிச்சும் எளிய மக்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கான அந்த உழைப்பின் வலிமையை குறித்தெல்லாம் பல தரப்பட்ட பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பதற்கு பரவலான பாராட்டுகள் எல்லாம் எனக்கு கிடைத்தன. இந்த வகையில் நாம் இந்த அம்மனுக்கு எழுதுவோம் என்று ஒரு 3-4 பாடல்களை எழுதிய நிலையில் என்னுடைய நினைவுக்கு வந்தவர் பி. சுசீலா அவர்கள். இப்ப இந்த பாடல்களை எல்லாம் சுசீலா அவர்களால் பாடப்பட்டு இந்த அம்மனுக்கு இது வழங்கப்பட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த போது அதற்குரிய வாய்ப்பு எனக்கு எளிதாக அமைந்தது.
நல்லதுங்க சார். அதாவது கோவை அகில இந்திய வானொலியில கொஞ்ச காலம் வந்து பணியாற்றிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. பி. சுசீலா அவர்களுடைய நட்பு அல்லது அவர்களுடைய பழக்கம் உங்களுக்கு எப்படி வந்தது? வானொலி மூலமாக கிடைத்த நட்பா?
1987 நான் வானொலியில் அறிவிப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பகுதி நேர அறிவிப்பாளராக அங்கே நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். அப்ப குறிப்பாக திரைப்பட பாடல்களை நான் வழங்குகிற முறை நேயர்களுக்கு நிறைய பிடித்து பலரும் தங்களுடைய கருத்துக்களை நிலையத்திற்கு இயக்குநருக்கு எழுதி கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் 2000 பண்பலை ஒலிபரப்பு ரெயின்போ எஃப்எம் தொடங்கப்பட்ட போது அதில் மயிலிறகு என்கிற நிகழ்ச்சியை வழங்குமாறு என் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக இயக்குநராகிய ஜே கமலநாதன் அவர்கள் கொடுத்தார்கள். இதை சிறப்பாக செய்ய முடியும், உன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் கொடுக்கிறேன் என்று. நான் அதை சிறப்பாக செய்தேன். அந்த வகையில் என்னுடைய பாடல்களுக்கு நிறைய வரவேற்பு வந்து கொண்டிருந்த பொழுது சுசீலா அம்மா அவர்கள் கோவைக்கு வந்து பழனிக்கு சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு கோவைக்கு காரில் வந்து கொண்டிருந்த பொழுது, அந்த பயணத்தின் போதே இரவு அந்த மயிலிறகு நிகழ்ச்சியில் என்னுடைய குரலை நான் வழங்குகிற விதத்தை கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் பாடிய ஒரு பாடலுக்கு நான் கொடுத்த இணைப்புரைதான் அவர்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது என்று சொல்ல வேண்டும். அவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணை சேகரித்து கொண்டு என்னோடு தொடர்பு கொண்டு நேற்று இரவு நீங்கள் வழங்கிய அந்த நிகழ்ச்சியை கேட்டேன், ரொம்ப என்னுடைய உள்ளத்தை ஈர்த்தது என்று என்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பி என் மீது வாழ்த்துக்களையும் பற்றுதல்களையும் ஒரு தாயாக இருந்து கொடுத்தார்கள். அப்படித்தான் அவர்களை நான் அறிமுகம் கொண்டேன். நான் சொன்ன அந்த இணைப்புரையை இப்பொழுது நான் நினைவுபடுத்தி சொல்கிறேன். பட்டுக்குரல் கொண்ட பாட்டு பறவை தொட்டுவிட வானத்தை விரிக்கிறது சிறகை, மெட்டுக்கென எழுதிய கட்டுக்குலையா கவிதை, விட்டுவிடாமல் வரைகிறது வான்வெளியில் உறவை என்று சொல்லிவிட்டு அம்மாவனுடைய பாடல் ஒன்றை நான் ஒலிபரப்பினேன். அந்த பாடல் 1000 ஒருவன் திரைப்படத்தில் கவிஞர் வாலி அவர்களால் எழுதப்பட்ட பருவம் எனது பாடல் என்று கே வி மகாதேவனுடைய சேமிப்பில் சுசீலா அவர்கள் பாடியது. அந்த பாடலுக்கு நான் கொடுத்த இணைப்புரைதான் அது.
அப்படியான உங்கள் நட்பு இந்த காலகட்டத்தில் வந்து இன்னும் நல்லாவே வளர்ந்துருக்கிறோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன்.
ஒரு 4 பாடல்கள் எழுதி முடித்தேன் என்று சொன்னேன் அல்லவா, அதை அம்மா அவர்களுக்கு நான் அனுப்பி வைத்தேன். கூட என்னுடைய கடிதத்தையும் வைத்து இப்படி எழுதியிருக்கிறேன் என்று. பாடல்களை கிடைத்து அடுத்த நாளே என்னோடு தொடர்பு கொண்டு பாடல்கள் மிகச் சிறப்பாக வந்திருக்கின்றன, அந்த கோயிலை பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த வழியாகவும் போயிருக்கேன், ஆனால் உள்ளே போகக்கூடிய வாய்ப்பு அமையல, இப்போ உங்கள் மூலமாக அது எனக்கு கிடைத்திருக்கிறது. எனவே 4 பாடல்கள் எழுதி முடித்திருக்கிறீர்கள், இன்னமும் நிறைய பாடல்களை எழுதுங்கள். உதாரணமாக ஒரு 10 பாடல்கள் வரை எழுதினீர்கள் என்றால் ஒரு ஆல்பத்திற்கு, ஒரு குறுந்தகட்டிற்கு சரியாக இருக்கும் ஒலிப்பேழைக்கு. எனவே நீங்கள் அந்த பாடல்களை எழுதிவிடுங்கள், எழுதியதுக்கு பிறகு அதற்கு இசையமைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். நான் இங்கேயே இருந்து எழுதி அனுப்பட்டுமா என்று கேட்டபோது, முடியுமானால் நீங்கள் சென்னையில் நம்முடைய வீட்டிற்கே வந்து விடுங்கள், இங்கே அமர்ந்தே நீங்கள் எழுதிவிடலாம் என்று அவர்கள் அழைத்த அழைப்பின் பேரில் மற்ற 6 பாடல்களையும் நான் சென்னைக்கு சென்று அம்மாவின் முன்னிலையில் அமர்ந்து எழுதப்பட்ட பாடல்கள் இவை.
சரிங்க சார், இப்ப இந்த பாடல் 10 பாடல்கள் இருக்குது இல்லையா, அதனுடைய கருப்பொருள் கண்டிப்பா இது அம்மன் மீது கொண்ட பாட்டாதான் இருக்குது. இது அம்மனை மட்டும் வர்ணிச்சு நீங்க பாடியிருக்கிறீங்களா அல்லது கோவை மாவட்டத்தையும் சேர்த்து பாடியிருக்கிறீங்களா?
இந்த கோனியம்மனை குறித்த 10 பாடல்களில் முதல் பாடல் விநாயக பெருமானை குறித்தது. கார்மேக நிறம் கொண்ட கம்பீர கணபதியே மழை பெய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறான், கார்மேக நிறம் கொண்டவன். ஆமா, மழை மேகம் வானத்தில் பொழிவதற்கு தயாராக இருக்கிறது, அதை கார்மேகம் என்று சொல்கிறோம், கரிய நிறம். விநாயக பெருமானுடைய சிலையை பார்க்கிற பொழுது கார்மேக நிறம் கொண்ட கம்பீர கணபதியே, சீரார்ந்த கந்தனுக்கு நீ முந்தியே, உன்னை உருக்கமுடன் வேண்டுகிறேன் பெருநிதியே, இதை எருக்கம்பு மாலை என்றே ஏற்பாயே என்று தொகையரா தொடங்கும். அந்த பாடலை தவிர மற்ற 9 பாடல்களுமே கோணியம்மனுக்காக எழுதப்பட்டது. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு தனித்துவமாக இருக்கும். இந்த இறைவியினுடைய தொன்மையை குறித்த பாடல் ஒன்று, இறைவியினுடைய கருணையை குறித்த பாடல் ஒன்றாக இருக்கும். கோவை மக்கள் தொழில் நகரமாக இங்கே வளர்வதற்கு இவள் எப்படி அடிப்படையாக இருக்கிறாள், இந்த மக்களுக்கு என்னென்ன கருணை இவள் வழங்குகிறாள், எப்படி ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறாள், குறிப்பாக பெண்கள் இந்த அம்மனின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நாள்தோறும் எப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் ஒரு பக்த உள்ளம் வேண்டுதலாக மாலையாக தொடுத்து அம்மனுடைய கழுத்தில் அவற்றை சார்த்தினால் எப்படி இருக்குமோ அப்படி சார்த்தப்பட்ட ஒரு பாடல் மாலை என்று இதை சொல்லலாம். பாடல்கள் ஒவ்வொன்றையும் கேட்கிற பொழுதே இந்த கோவை மண்டலத்தோடு இவள் எப்படி தொடர்புடையவளாக இருக்கிறாள், மேற்கு மலையிலிருந்து இந்த கோவைக்கு இவள் விரும்பி வந்து எப்படி அமர்ந்து கொண்டாள், கால வரலாற்றில் கோவை மக்களுடைய வாழ்க்கையோடு இவள் எப்படி இணைந்து கொண்டாள் என்பதையெல்லாம் அதில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் அந்த பாடல்கள் எழுதுகிற பொழுது நான் எந்த விதமான சிரமமுமே இல்லை. ஒரு செடியில் பூ எப்படி இயல்பாக மலர்கிறதோ அதுபோல் மலர்ந்த விஷயம், இப்படி எழுத வேண்டும் என்று மனதிற்குள் உதித்த உடனே அவைகள் ஒவ்வொன்றுமே வரிகளாக பாடல்களாக அமைந்தன. பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த மெட்டுக்கேற்ப கட்டுப்பட்டது. அந்த பாடல்களை வாங்கி பார்த்து இன்னென்ன பாடகர்கள் பாடைகளை கொண்டு இந்த பாடல் இடம்பெற வேண்டும் என்று தீர்மானித்தது மதிப்பிற்குரிய பி. சுசீலா அவர்கள். எனவே இதற்கு முழு வடிவத்தை கொடுத்தவர்கள், இது வெளிவர வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை சக்தி எது என்று கேட்டால் பி. சுசீலா அவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்த நிலை இசையமைப்பாளருக்குரியது, மிகச் சிறப்பாக பாடி கொடுத்த பாடகர்கள் பாடைகளுக்குரியது. அந்த வகையில் இது என்னுடைய ஒரு அடையாளம் என்று நான் நினைக்கின்றேன். அதுபோக அம்மாவினுடைய பாடல்களை குறித்து நான் அவர்களிடத்தில் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களினுடைய நுட்பத்தை ரொம்ப ரசித்து கேட்பாங்க. குறிப்பாக அவர்கள் பாடிய பாடல்களிலேயே ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் என்னை தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு, இந்த பாடல் என்ன படத்தில் வருகிறது, குறிப்பாக எந்த ஆண்டு நான் பாடினேன், அதையுமே கேட்டு என்னிடத்தில் பெற்று நீங்க சொன்ன சரியாகத்தான் இருக்கும், நாளைக்கு நான் தொலைக்காட்சி பேட்டியில் இந்த தொலைக்காட்சி என்னை பாடல்கள் குறிச்சு கேட்கிறாங்க, அப்ப நான் தைரியமாக சொல்ல முடியும், உறுதிப்படுத்தி கொள்வதற்காகத்தான் கேட்டேன் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை என் மீது வைத்தவர்கள். அந்த வகையில் பார்க்கிற பொழுது அந்த மேற்கு மலையிலிருந்து ஒரு ஆதிவாசி ஒருவன் இங்கே வந்தபோது தன்னோடு இந்த குலதெய்வத்தையும் கொண்டு வந்து வைத்து வணங்கி கொண்டிருந்தான் என்று சொன்னபோது, இந்த விஷயத்தை ஒரு பல்லவியில் நீங்கள் வந்து கொண்டு வந்தால் நன்றாக இருக்குமே என்று சொன்னார்கள். அதற்காக எழுதிய பல்லவி, வானமெல்லாம் பொன் விதையே, வனமெல்லாம் தேவதையே, எங்கள் கொங்கு சீமை கண்டெடுத்த திரவியமே என்று கோணியம்மனை குறித்து நான் சொல்லியிருந்தேன். பொங்கும் சிறுவாணி தேனான மலைமகளே, அங்கிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க, இங்க எங்களுக்கு தாயாகி விட்டீர்கள் என்று சொன்னபோது இந்த வரலாற்று விஷயம் பல்லவியாக அமைந்து அப்புற சரணங்கள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று அவர்கள் அதை ரசித்து எழுத சொன்னார்கள். ஒவ்வொரு சரணத்தையும் நான் எழுதி முடித்ததுக்கு பிறகு வரிக்கு வரி பார்த்து இதே போதும், இதே சரியாக வந்திருக்குது, இது நான் எதிர்பார்த்த மாதிரியே சரியா சொல்லியிருக்கிறீங்க என்று ஊக்குவித்தார்கள். கடைசியாக அம்மனுக்கு ஒரு தாலாட்டு பாடல் ஒன்றை நான் எழுத விரும்பி அம்மாவிடத்தில் இந்த கடைசி பாடல் ஒரு தாலாட்டு பாடலாக இருந்தால் நன்றாக இருக்குமே, மகன் நான் மகள் நீங்க, அந்த தாயை வந்து நாம கருவறையில் உறங்க வைக்க வேண்டும், அது குறிப்பாக மாசி மாச தேரோட்டத்தில் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தோடைய அம்மன் நடந்து வருகிறாள் ஒரு சிறு பெண்ணாக. மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, இந்த தனக்கு படைக்கப்படக்கூடிய அந்த நைவேத்தியங்கள் எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து ஒரு இரவு 11 மணி வரை கோயிலில் கூட்டம் இருக்கிறது. அப்புறம் ஒவ்வொருவராக வெளிக்கிளம்பி போய்விடுகிறார்கள். இப்பொழுது முன்னாடி வசந்த மண்டபத்தில் அம்மா நின்று கொண்டிருக்கிறாள். நின்று கொண்டிருப்பது யாருக்கும் தெரியாது. இப்போ தான் சற்று இளைப்பாற வேண்டும் என்று தொடங்கி அப்படியே வசந்த மண்டபத்தை தாண்டி மெதுவாக நடந்து கருவறைக்குள் போன உடனே சின்ன குழந்தையாக மாறிவிடுகிறாள். தான் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் ஒரு தொட்டிலை உருவாக்கி அந்த தொட்டிலே படுத்து உறங்க ஆரம்பிக்கிறாள். அப்பொழுது கருவறைக்கு வெளியே இருந்து இந்த தாலாட்டு ஒலித்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்ல அதற்காக தாலாட்டை எழுதினேன். அது கேட்கிற எல்லோருடைய உள்ளங்களையுமே தாலாட்டும். அன்பென்னும் சொல்லுக்குள் மலர்ந்தாய், தூய அருள் என்னும் சுடருக்குள் வளர்ந்தாய், தாலேலோ 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 என்று தாலாட்டு பாடல்களிலேயே சிகரமான குரலாக விளங்குகிற சுசீலா அவர்களினுடைய அந்த தாலாட்டில் கோனியம்மன் மட்டுமல்ல கேட்கிற உள்ளங்கள் எல்லாமே ஒரு துயில் கொள்ளும், அமைதியும் ஆனந்தமும் அடையும் என்கிற அளவிற்கு அந்த பாடல் அமைவதற்கு அவர்கள்தான் அடிப்படை காரணம்.
அற்புதமா இருந்துச்சு. இப்ப இவங்க சுஷீலா அவர்கள் சொன்ன குரல் தான் நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. இப்ப உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருந்திருக்கலாம், இந்த பாட்டை வந்து இவங்க பாடினா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நீங்க நினைச்சிருப்பீங்க, அந்த அனுபவம். அப்புறம் இசையமைப்பாளர் கண்மணி ராஜா அவர்களை பத்தியும் சொல்லுங்க.
பாடல்களுக்கு மெட்டமைத்தவர் கண்மணி ராஜா. அவருடைய பெற்றோர்கள் கோவையைச் சேர்ந்தவர்கள். அவர் தன்னுடைய பள்ளி படிப்பு வரை கோவையில் தான் முடித்திருக்கிறார். வாலிப பருவத்தில் தான் சென்னைக்கு சென்றதாக சொன்னார். இப்போ பாடல்களை பார்த்தவுடனே அதற்கு இப்படி மெட்டமைக்க வேண்டும் என்று ஒரு பாடலுக்கு ஒரு 3-4 பாணியில் மெட்டமைத்து காட்டினார். சுசீலா அவர்கள் அதை பார்த்து அதில் ஒரு மெட்டினை தேர்ந்தெடுத்தார்கள். இப்போ அந்த கவிதையினுடைய ரசனையை நன்கு அறிந்தவர் கண்மணி ராஜா. அவரிடத்தில் நான் சொல்கிற பொழுது, கவிதை என்பது கூட்டில் இருக்கக்கூடிய பறவை, சிறகு முளைத்து கொண்டிருக்கிற பறவை. பாடல் என்பது வானலாவ சிறகு விரித்து பறக்கக்கூடிய ஒரு பறவை. இதில் நான் பறவையாக பறந்திருக்கிறேன். எனவே இது எல்லைகளை தாண்டியெல்லாம் செல்ல வேண்டும், அதற்கு எப்படி சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதை நீங்கள் செய்யுங்கள் என்று நான் அவரிடத்தில் ஒரு எளிய கோரிக்கை மட்டும் வைத்தேன். நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாகவே அவர் செய்திருக்கிறார். இன்ன பாடலை இன்னார் பாட வேண்டும் என்று நான் விரும்பியது எப்படின்னு என்று கேட்டால், நல்ல குரல்கள். பி சுசீலா அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய குரல்கள் எல்லாமே பக்குவப்பட்ட கனிந்த குரல்கள். எனவே அவர்கள் விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்ததே எனக்கும் பிடித்தமானதாக இருந்தது. எனவே அதை நான் ரசிக்கிற ஒரு ரசிகனாக இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு இனிய அனுபவம் தான் எனக்கு வாய்த்தது. அதில் எனக்கு ரொம்ப ஒத்துழைத்தவர்கள் என்று கேட்டால் பி சுசீலா அவர்களையும் கண்மணி ராஜா அவர்களையும் நான் மறக்க முடியாது. பாடிய எல்லா பாடல்களுடைய ஒத்துழைப்பும் மிகச் சிறப்பாக கிடைத்தது. இந்த HMV என்கிற புகழ்பெற்ற நிறுவனம் தன்னுடைய ஒரு அம்சமாகிய சரிகம மூலம் இதை வெளியிட முன்வந்தது இந்த இசை ஆல்பத்திற்கு கிடைத்த இன்னொரு வெற்றியாக நான் கருதி கொள்ளலாம்.
உங்களுடைய பாடல்கள் வந்து எல்லை மீறி பறக்கணும் அப்படின்ட்டு நீங்க ஆசைப்பட்டது மாதிரியே இப்ப நம்ம சமுதாய வானொலிக்கு நீங்க ஒரு பிரதி இது கொடுத்திருக்கீங்க, ஒரு காப்பி ஒண்ணு கொடுத்திருக்கீங்க. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த பாடல்கள் எல்லாம் வானொலிகள் மூலமாக எல்லை மீறி பறக்கத்தான் போகுது. அழைப்பை ஏற்று நிலையத்துக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி ஐயா, வணக்கம்.
என்னை போலவே வானொலி துறையில் ஒரு பண்பட்ட குரலாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரியோடு இந்த பாடல்கள் பிறந்த அனுபவத்தை பேசுவதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பு எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தருகிறது. எனவே உங்கள் மூலமாக இது பலருக்கும் போய் சேரும் பொழுது இதை கேட்டு மகிழ்வடைவர்களுடைய எண்ணிக்கை இன்னமும் பல மடங்கு பெருகும். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த இனிய தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
கோணியம்மனுக்காக தான் எழுதிய பாமாலை பூமாலையான விதம் பற்றி எடுத்து சொன்னாங்க நாவலாசிரியர், பேராசிரியர், கவிஞர், முனைவர் சூரியகாந்தன் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
அம்மா அம்மா கோணியம்மா, எங்கும் நிறைந்தவள் அம்மா. அம்மா எங்கும்